ان الحمد لله والصلاه والسلام على اشرف رسل الله وعلى ال حزب الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய வல்லவன் அல்லாஹ்வின் திருநாமம் கூறிதனை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை உருவாக்கி வளம் அளித்து வரும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், வணக்கத்துக்குரியவன் அந்த அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் கருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த அல்லாஹுடைய உண்மையுள்ள அடியாரும் நன்றியுள்ள திருத்துதருமாயிருக்கும் என்றும் உள்ளத்தினால் உறுதிபூண்ட நாவினால் சான்று பகர்கிறேன். அந்த கருணை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபீங்கள், கயாமத்து நாள் வரை அந்த நல்லவர்கள் அனைவரையும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ் காலமெல்லாம் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற ஆவலோடு நோன்பு நோற்றவர்களாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்குமாறும் எவைகளையெல்லாம் கூடாது, பாவமானது என்று கூறி நம்மை தடுத்திருக்கிறானோ அது போன்ற செயல்களிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து அல்லாஹுவை பயந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மிக வேகமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலும் நீண்டகால மறுமை வாழ்க்கையிலும் மனிதன் வெற்றி பெற வேண்டுமென்றால் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று எடுத்து வாழ்ந்தாலே முடியும். இதற்கு நேர் மாற்றமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய விதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், பட்டப்படிப்புகள், செல்வ செருக்குகள் எதுவும் பயங்கரங்களும் தண்டனைகளும் அமளி துமளிகளும் நிறைந்த அந்த கயாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் தேடி தராது என்ற உண்மையையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் ஆவலோடு ஆசையோடு எதிர்பார்த்திருந்தோம். எந்த அளவு வேகமாக அந்த மாதம் நம்மை வந்தடைந்ததோ அதைவிட வேகமாக நம்மிடத்தில் இருந்து பிரிந்தும் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரமலானுடைய இந்த புனிதமான மாதத்தில் சரியாக மூன்றிலே இரண்டு பகுதியை வழி அனுப்பிய நிலையில் மூன்றாவது பகுதிக்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோம். மூன்றாவது பகுதியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். மூன்றாவது பகுதியிலே நாம் நுழைந்திருப்பதானது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் இதுதான் ரமலானுடைய முடிவுடைய ஆரம்பமாக இருக்கிறது. ரமலான் முடிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை உணர்ந்த நாம் எஞ்சியிருக்கக்கூடிய சில நாட்களையாவது அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான விதத்திலே நாம் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய முடிவின் ஆரம்பத்திலே நாம் இருக்கிறோம். எவ்வளவு வேகமாக நம்மை வந்தடைந்ததோ அதைவிட வேகமாக இன்னும் இருக்கக்கூடிய சில நாட்களும் நம்மிடத்தில் இருந்து பறிப்போய்விடக்கூடிய நிலையிலே தான் நாம் இருக்கிறோம். இந்த நிலையில் அல்லாஹ் இந்த புனிதமான மாதத்தை எங்களுக்கு எதற்காக அனுப்பினான் என்பதை நாம் சரியாக உணர்ந்தோமா, கழிந்து போன நாட்களை பிரயோசனப்படுத்தி இருக்கிறோமா என்று சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த ரமலானில் மிஞ்சியிருக்கக்கூடிய இந்த சில நாட்களும் மிக பெருமதியான நாட்கள், மிக கண்ணியமான நாட்கள், ரமலானிலே மிக முக்கியமான நாட்களை தான் நாம் இப்பொழுது அடைந்திருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றாலும் இந்த ரமலானிலே பல நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. புனிதமான அல் குர்ஆன் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம்தான் இந்த ரமலான். அதிலும் கடைசி பத்திலே தான் குர்ஆன் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். அதன் நிமித்தம் லைலத்துல் கத்ரை இந்த ரமலானுடைய கடைசி பத்தியிலே தான் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ரை தன்னகத்தை பொருந்திய நாட்களில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதே போன்று இந்த ரமலானிலே இஸ்லாமிய வரலாறுகளை நாம் ஒரு தனம் எடுத்து பார்த்தோம் என்றால், இஸ்லாம் உலகத்திலே இன்றும் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணமான பல நிகழ்வுகள், குறிப்பாக பத்ர் யுத்தம் நடைபெற்றதும் இந்த ரமலானிலே தான். அதே போன்று மக்காவுடைய ஃபத்ஹ், மக்காவுடைய வெற்றி நடைபெற்றதும் இந்த ரமலானிலே தான். இவ்வாறு பல நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த ரமலானிலே நிகழ்த்தி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மகிமையை நாம் உணர வேண்டும். அது மட்டுமல்லாமல் வரலாறுகளும் நிகழ்வுகளும் சிறப்புகளும் மட்டுமல்ல, அவைகளை நாமும் அடைந்து கொள்வதற்கு இந்த ரமலானின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் வைத்ததே படைத்த ரப்பு. அவன் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் வைத்திருக்கிறான். ரமலான் என்றால் அர்த்தம் சுட்டு எரிக்கக்கூடியது அல்லது கறிக்கக்கூடியது என்று அர்த்தம். ரமலான் சிறப்பான ஒரு மாதம், ரஹ்மத்துக்கள் நிறைந்த மாதம், பரக்கத்தான மாதம், செழிப்பான மாதம். இந்த செழிப்பான மாதத்திற்கு ஏன் அல்லாஹு தஆலா ரமலான் என்று வைத்திருக்கிறான்? சுட்டெரிக்கக்கூடியது கறிக்கக்கூடியது என்று ஏன் வைக்க வேண்டும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த புனிதமான மாதம் எங்களோடு ஒரு மாதம் இருந்து விட்டு நம்மிடத்தில இருந்து கழிந்து செல்லும் பொழுது எங்கள் அனைவருடைய பாவங்களையும் சுட்டெரித்து விட்டு, எங்கள் அனைவருடைய பாவ கரைகளையும் எரித்து விட்டு, எங்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்கி, மனித புனிதர்களாக ஆக்கிவிட்டு இந்த மாதம் செல்ல வேண்டும் என்று தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவேதான் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனிலே கூறும் பொழுது கூட ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் எந்த அளவுக்கு கண்ணியமான மாதம் என்றால் இதிலே தான் குர்ஆன் இறங்கியது என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, முழு உம்மத்துடைய ஹிதாயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த புனிதமான ரமலான் தான். குர்ஆன் இறங்கிய மாதத்திலே நாம் எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுகிறோம், பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதத்தில், பாவங்களை மன்னிக்கக்கூடிய மாதத்தில், எந்த அளவுக்கு நாம் பாவ மன்னிப்பை படைத்த ரப்பிடத்திலே கேட்கிறோம் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ரமலான் கழிந்து போகிறது கவலைதான். யாரை சந்தித்தாலும் ரமலான் போய்விட்டதே, வந்ததும் தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை, எவ்வளவு வேகமாக கழிகிறது என்று தான் ஒவ்வொருவரும் கலைக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அதைத்தான் கவலைப்படுகிறோம். இருந்தாலும் உண்மையான கவலைதான், இருந்தாலும் இந்த கழிந்து போன நாட்களில் எந்த அளவுக்கு பிரயோசனம் அடைந்திருக்கிறோம், அந்த நாட்களை எந்த அளவுக்கு பெருமதியாக கழித்திருக்கிறோம் என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலானில் எங்கள் அனைவருடைய பாவங்களுக்கும் நாம் மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படிகளின் மீது ஏறும் பொழுது ஆமீன் என்று கூறினார்கள். ஏனென்று விளக்கம் கேட்ட பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து துஆ கேட்டார்கள். எவன் ஒருவனுடைய வாழ்க்கையில் ரமலான் வந்தும் அந்த ரமலானின் மூலமாக அவன் அல்லாஹ் பாவ மன்னிப்பை பெற்று நரகத்திலே இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாது, எவனொருவன் நரகத்திலே நுழைகிறானோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். நான் ஆமீன் கூறினேன் என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிகழ்வு எங்கள் யாருக்கும் தெரியாமல் இல்லை, அடிக்கடி கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் அதனுடைய மகத்துவத்தை உள்ளத்திலே நாம் கொள்ளவில்லை. துஆ கேட்டவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்குரிய நேரம் மிம்பர் படிகள்ல இருக்கும் பொழுது ஹுத்பாவுடைய நேரத்திலே துஆவுக்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்களே, இதை பற்றி நாம் சிந்தித்து இருக்கிறோமா? இதை பற்றி ஒரு கணம் கவலைப்பட்டு இருக்கிறோமா? நாம் செய்த பாவத்திற்கு இந்த 20 நாட்களிலும் எத்தனை முறை ரப்பிடத்திலே மன்றாடி இருக்கிறோம், எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்திருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முழு மாதத்தையும் அல்லாஹ் பாவ மன்னிப்புக்காக வேண்டி தான் தந்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் நடு ரமலானுடைய நடுப்பகுதியை மகுஃபிரத்துக்குரியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் காட்டினார்கள். வா உஸதுஹு மகுஃபிரா, அதனுடைய நடுப்பகுதி மகுஃபிரத்துக்குரியது என்றார்கள். இந்த நடுப்பகுதியிலாவது நாம் ஏதாவது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்திருக்கிறோமா, இஸ்திகஃபார் செய்திருக்கிறோமா, பாவ மன்னிப்பு வேண்டி இருக்கிறோமா என்று பார்த்தால் அந்த நடுப்பகுதியையும் அறுத்தமில்லாமல் கழித்து விட்டோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் நமக்கு முன்னால் எஞ்சி இருப்பது சில நாட்கள் தான். அனைவரும் கவலைப்படுகிறோம், ரமலான் போய்விட்டதே, ரமலான் கழிந்து விட்டதே, அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் உலகத்திலே ஆரோக்கியத்தோடு நாம் இருப்போமா, உயிரோடு வாழுவோமா, தைரியத்தோடு இருப்போமா என்று கவலைப்படுகிறோம். இருந்தாலும் நாம் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களையாவது பிரயோசனமாக கழிக்க முற்பட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாவ கரைகளிலே மூழ்கி இருக்கிறோம், இரவு பகலாக பாவம் செய்கிறோம், தனிமையிலும் கூட்டிலும் பாவம் செய்கிறோம், வெளிப்படையிலும் எல்லா நிலைமையிலும் தவறு நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் இவைகளுக்கு ஒரு முறையாவது தௌபா செய்கிறோமா? அல்லாஹ்வுடைய நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திகஃபார் செய்கிறார்கள். பாவம் செய்து விட்டு அல்ல, நபி பாவம் செய்வார்கள் என்று நினைத்தால் கூட எங்களுடைய ஈமானிலே குறை ஏற்பட்டுவிடும். நபிமார்கள் மாசூமானவர்கள், பாவம் செய்யாதவர்கள். பாவமே செய்யாத நபியே ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திகஃபார் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் பாவம் செய்துவிட்டு அல்ல, நலவுகளை செய்துவிட்டு இபாதத்துக்களை செய்துவிட்டு தௌபா செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒது எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையை நடத்திவிட்டு சலாம் கொடுத்த உடனேயே நபி சொன்ன வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் செய்துவிட்டு அல்ல, நன்மை செய்துவிட்டு தௌபா செய்தார்கள். ஆனால் நாங்களோ எங்களை அறியாமலேயே ஏராளமான பாவம் செய்துவிட்டும் தௌபா செய்யாமல் நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் நினைக்கிறோம் நாம் நல்லவர்கள் என்று. ஆனால் இதனுடைய விபரீதத்தை உலகத்திலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை கேட்டாலும் வாழ்க்கையிலே பிரச்சனை, வாழ்க்கையிலே நெருக்கடி, உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை என்று எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சொல்லுகிறோம், எத்தனையோ கவலைகளை கொட்டிக் கொள்கிறோம். ஆனால் இவைகள் எதனால் உருவானது என்பதை நாம் உணர மறந்து விடுகிறோம், அல்லது உணர்ந்தும் உணராதவர்கள் போன்று உலகத்திலே வாழுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் காரணம் நாம் செய்த பாவம் தான். பாவத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் பல விதத்திலே மனிதர்களை சோதிக்கிறான். அது தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், சொந்த வாழ்க்கையிலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கலாம். சந்தோஷமாக வாழ்வதற்கென்று தான் அல்லாஹ் திருமணத்தை வைத்திருக்கிறான். திருமணத்தின் மூலமாக சந்தோஷமாக வாழ வேண்டிய உம்மத் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள், பல பிணக்குகள், வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. இதனுடைய அர்த்தம் வாழ்க்கையிலே அதிகமான பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே படைத்து நீங்கள் இருவரும் நிம்மதியாக சொர்க்கத்திலே வாழலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், நிம்மதியாக இருங்கள், நிம்மதியாக சாப்பிடுங்கள், இன்பமாக வாழுங்கள் என்று கூறிவிட்டு ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் காட்டி சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மாத்திரம் நெருங்காதீர்கள், அந்த மரத்தை மாத்திரம் புசிக்காதீர்கள் என்று கூறினான். ஆனால் சைத்தானோ அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்து விட்டு வந்தான். அவன் சொன்னான், யா அல்லாஹ், உன் மீது சத்தியமாக நாம் அவர்கள் அனைவரையும் வழிகெடுத்துவேன் என்று கூறினான். அதனுடைய வெளிப்பாடு தான் சொர்க்கத்தில் இருந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூடாது என்று தடுக்கப்பட்ட இடத்துக்கு நெருங்க செய்தான், அந்த பழத்தை புசிக்க செய்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய விபரீதம் என்னவென்றால், ஒரு தவறு செய்தார்கள், ஒரு பாவம் தான் செய்தார்கள். ஒரு பாவத்துடைய விபரீதம் என்னவென்றால், குர்ஆன் கூறுகிறது, அவர்கள் புசித்த உடனே உடம்பில் இருந்த ஆடைகள் பறி போயின, உடம்பில் இருந்த ஆடைகள் பறந்து விட்டன, மானம் விளங்க ஆரம்பித்தது. உடனே என்ன செய்தார்கள், மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக சுவர்க்கத்தில் இருந்த மரங்களின் இலை குலைகளை பறித்து மானத்தை மறைக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பாவம் செய்தனுடைய வெளிப்பாடு தான் உடம்பில் இருந்த ஆடைகள் பறி போயிற்று, அவர்களுடைய மானம் விளங்க ஆரம்பித்தது. அது மட்டுமல்லாமல், இதற்கு பின்னால் சொர்க்கத்திலே உங்களுக்கு வாழ முடியாது, நீங்கள் உலகத்துக்கே சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் துரத்தி விட்டான். ஒரு பாவத்துக்கே இவ்வளவு தண்டனை என்றால், உலகத்திலே எத்தனை ஏராளம் பாவங்களை செய்து கொண்டு, எத்தனை பாவ கடலிலே மூழ்கிக் கொண்டு நாம் தௌபா செய்யாமலே இருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய விபரீதம் என்ன? அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீ, இரக்கமுள்ள ரப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தண்டித்ததை போன்று அல்லாஹ் எங்களை தண்டிக்கவில்லை. நாம் செய்யும் பாவம் அளவுக்கு எங்களுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் பறித்து விட்டால், உடுப்பதற்கும் உடை இருக்காது, உண்ணுவதற்கு உணவு கிடைக்காது, இருக்க இல்லறம் கிடைக்காது, அனைத்தும் பறி போய்விடும். இருந்தாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக சலுகைகளை தருகிறான், சந்தர்ப்பத்தை தருகிறான், ரமலானை தருகிறான், ரமலானுடைய நடுப்பத்தை தருகிறான், ரமலானுடைய கடைசிப்பத்தை தருகிறான். லட்சோ பலட்ச மக்களை நாம் மன்னிக்கிறேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான், லட்சோ பலட்ச மக்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்வேன் என்று சொல்லுகிறான். இருந்தும் அவைகளை கேட்டெடுக்க சந்தர்ப்பத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடவில்லை என்றால், நம்மை விட துர்ப்பாக்கியவான்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பம். இதுவரைக்கும் எத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறோம், எத்தனை முறை தௌபா செய்திருக்கிறோம்? இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறோமா, தஹருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமா என்று பார்த்தால், இஃப்தாருடைய நேரமும் உணவு உண்ணுவதிலே தான் செல்கிறது, தஹருடைய நேரமும் அதிலே தான் கழிகிறது. எந்த அளவுக்கு துர்ப்பாக்கியம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தஹர் உணவு என்பது ஒரு பரக்கத்தான உணவு, அது உண்மையிலே சுன்னத்தான ஒரு உணவு. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹர் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் கேட்ட பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய சஹருக்கும் அவர்களுடைய சுபஹ் தொழுகைக்கும் மத்தியிலே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்ட பொழுது, சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சஹருக்கும் அவர்களுடைய ஃபஜ்ர் தொழுகைக்கும் மத்தியிலே 50 ஆயத்துக்கள் ஓதும் அளவு நேரம் இருந்தது என்று கூறினார்கள். வாங்கு சொல்லும் வரைக்கும், சுபகுக்கு அதான் சொல்லும் வரைக்கும் சாப்பிடுவதும் மொமினுடைய பண்பாக இருக்காது. சாப்பிடுவதும் குடிப்பதும் தான் நோக்கம் அல்ல, தூக்கத்தை விட்டு எழுந்து விடுவது அங்கே சாப்பிடுவதற்கு தான் அல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேர காலத்தோடு அந்த தேவையை முடித்துக் கொண்டு அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இறைஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு துர்ப்பாக்கியம் என்றால், ஏனைய காலங்களிலே தான் ஃபஜ்ர் தொழுகை தப்பிவிடுகிறது. ஃபஜ்ரை போன்றே ஏனைய காலங்களில் தஹஜ்ஜுத் தொழுவதற்கும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஆனால் ரமதானுடைய காலத்தில் சஹருடைய நேரத்திலே விழித்திருந்தும், சஹருடைய நேரத்திலே தூக்கம் இல்லாமல் இருந்தும், அந்த நேரத்திலும் 2 ரகாத் தஹஜ்ஜுத் தொழ வாய்ப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், நம்மை விட துர்ப்பாக்கியவான்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹருடைய நேரம் என்பது சாப்பிடுவதற்கு தான் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சஹருடைய நேரம் வெறுமனே சாப்பிடுவதற்கு தான் அல்ல, எவ்வாறு சஹர் செய்வது சுன்னத்தோ அதே போன்று தஹஜ்ஜுத் தொழுவதும் சுன்னத். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மஹ்ரூம் மன் ஹுரிம ஃபீஹில் கைர, உண்மையிலே துர்ப்பாக்கியவான் யார் என்றால், இந்த ரமலானிலும் நலவுகள் செய்ய யாருக்கு சந்தர்ப்பம் இல்லையோ அவன் தான் துர்ப்பாக்கியவான் என்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானிலே நாம் தகஜ்ஜுத் தொழ வேண்டும், ரமலானிலே அல்லாஹ்விடத்திலே மஃபிரத்தை கேட்க வேண்டும், சகருடைய நேரத்திலே குர்ஆன் ஓத வேண்டும், நேர காலத்தோடு சகரை முடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய நபி தௌபா இஸ்திகஃபாரிலே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், நல்லடியார்கள் சகருடைய நேரத்திலே இஸ்திகஃபார் செய்வார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃகிரூன், சகருடைய நேரத்திலே அவர்கள் இஸ்திகஃபார் செய்வார்கள். நம்மிலே எத்தனை பேர் அந்த நேரத்திலே தௌபா செய்கிறோம், நம்மிலே எத்தனை பேர் இதுவரைக்கும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகஃபார் செய்திருக்கிறோம். ரமலான் போனது என்று கவலைப்படுகிறோம், ஆனால் போன ரமலானை பிரயோசனப்படுத்தினோமா? அதுதான் உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையும் நாம் அர்த்தம் இல்லாமல் கழித்து விடக்கூடாது, பிரயோசனமாக கழிக்க வேண்டும். அதிகமான இபாதத்துக்கள் செய்யக்கூடிய காலம் அது. எந்த அளவுக்கு என்றால் ஹதீஸ்களிலே தெளிவாக வந்திருக்கிறது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இதா தஹலல் அஸ்ருல் அவாகிரு மின் ரமலான், ரமலானுடைய கடைசி பகுதி வந்து விட்டது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இபாதத்துக்கு தன்னை தயார் செய்து கொள்வார்கள் என்றால் சத்தமிஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள், வாய்கல் அஹ்லஹு வாஹயா லைலா, தன்னுடைய குடும்பத்தினர்களையும் தூங்க விட மாட்டார்கள், மனை மக்களை எழுப்பி விடுவார்கள், முழு இரவையும் இபாதத்திலே கழிப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நபியே இந்த அளவுக்கு இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சத்தம் அதரஹு, அவர்களுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தன்னுடைய மனைவிமார்கள் ஹலாலாக இருந்தும் இரவு நேரத்திலே மனைவிமார்களை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வைத்திருந்தும் மனைவிமார்களிடத்திலே செல்ல மாட்டார்கள். இது துன்யாவுடைய அற்ப இன்பத்தை அடையக்கூடிய நாள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் இன்பத்தை தேடக்கூடிய நாட்கள். எனவே இபாதத்திலே இன்பத்தை தேடினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்திலே அல்ல, ரமலான் அல்லாத காலத்திலே கூட வஜுஐலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சியே தொழுகையிலே தான் இருக்கிறது என்று ரமலானிலே அல்ல ரமலான் அல்லாத காலத்திலும் சொல்லுவார்கள், கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குவார்கள். ஆனால் அந்த நபியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ரமலானிலும் நாம் தொழுவதற்கு சந்தர்ப்பம் பெற்றுக் கொள்ளவில்லை, இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று ஆசை கூட கொள்ளவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல சந்தர்ப்பம் மாஷாஅல்லாஹ், எங்களுடைய நாட்டிலே அதிகமான பள்ளி வாசல்களில் அழகான தொழிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஹாஃபில்கள் மூலமாக இரவு வணக்கம் செய்யப்படுகிறது. ஏதோ அமைப்பிலே இரவை தொழுகையிலே கழிப்பதற்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இருந்தும் நாம் நழுவ விட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆசை வர வேண்டும், தொழுகையிலே நான் இன்பம் காணுவேன். அல்லாஹ்வுடைய நபி கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கினார்களே, ரமலானிலாவது இதை நாம் செய்யக்கூடாதா? லைலத்துல் கத்ர் என்பது அது நாம் முடிவு செய்து எடுப்பதல்ல, இது வரைக்கும் உலகத்திலே வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலிமாவது எந்த ஒரு அறிஞராவது 27 தான் லைலத்துல் கத்ர் என்று திட்டவட்டமாக ஒரே முடிவாக சொன்ன வரலாறே கிடையாது. அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை ஒட்டி தான் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் அஸ்ரில் அவாகிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி பகுதியிலே லைலத்துல் கத்ரை தேடி எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். லைலத்துல் கத்ர் என்பது தேடி எடுப்பதானே தவிர, கஷ்டப்பட்டு அடைந்து கொள்வதானே தவிர, நாம் முடிவெடுத்து 27 தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுவதல்ல. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் லைலத்துல் கத்ராக இருக்கலாம், 21 லைலத்துல் கத்ர் வரலாம், 23 வரலாம், 25 வரலாம், அனைத்தையும் முடித்துவிட்டு நாம் ஓய்வு பெறக்கூடிய 29 வரலாம். ஒவ்வொரு இரவுகளையும் நாம் லைலத்துல் கத்ரை எவ்வாறு ஹயாத்தாக்குகிறோமோ, 27 எவ்வாறு நிலைநாட்டுகிறோமோ, அது போன்று ஒவ்வொரு இரவிலும் கஷ்டப்பட்டு தேட வேண்டும், ஒவ்வொரு இரவிலும் இபாதத்தை செய்ய வேண்டும். இதுதான் மூமின்களுடைய பண்பு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய கடைசி பகுதி. லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள நினைப்பவர்கள் 27க்கு மாத்திரம் அல்ல, 27 போன்றே ஒவ்வொரு இரவிலும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், ஒவ்வொரு இரவிலும் தௌபா செய்ய வேண்டும், ஒவ்வொரு இரவிலும் நின்று வணங்க வேண்டும். இன்று நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹுடைய நபி ரமலான் அல்லாத காலங்களில் கூட ஒரு நாளைக்கு 100 முறை இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் ரமலானிலே 20 நாட்களையும் கழித்து விட்டோம், இன்னும் தௌபா செய்ய வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. நாம் நினைக்கிறோம் 27 அன்று இரவு தான் இமாம் சொல்லி தருவார்கள், அதை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் எங்களுடைய முழு வாழ்க்கையிலும் செய்த தௌபாவுக்கு பாவங்களுக்கு அது ஈடாகிவிடும் என்று நாம் நினைக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையெல்லாம் செய்த பாவங்களுக்கு ஒரே ஒரு இரவிலே தௌபா செய்வது என்பது எவ்வளவு அறிவீனம் என்பதை நாம் உணரவில்லை. எதற்காக சொல்லி தருகிறார்கள் என்றால், இதே போன்று நீங்கள் முழு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே இணைக்க வேண்டும், இதே போன்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும் என்ற முறையை தான் சொல்லி தருகிறார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம், சொல்லித்தரும் முறையையே வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும். இரா காலங்களை வீணாக கழிக்காது எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் முடிந்தளவு நின்று வணங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு தன்னை தயார் செய்து கொள்வார்கள் என்றால், ஹதீஸ்களிலே வருகிறது ரமலானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு அமல் தான் அவர்கள் பள்ளி வாசல்லே அதிகாஸ் இருந்து விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி பகுதியிலே வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய நபி பள்ளி வாசல்ல இத்திகாப் இருப்பார்கள். இருக்கக்கூடிய நேரத்தில் குளிக்காததன் காரணத்தினால் அல்லது அவர்களுடைய தலை சொரிய ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாருவதற்கு கூட வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய நபி செல்ல மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் தலையை சொரியக்கூடிய நேரத்தில் பள்ளி வாசலுக்குள்ளே இருந்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய திரையை நீக்கினால் பக்கத்திலே வீடு இருக்கிறது, வெகு தொலைவிடை இல்லை, அந்த வீட்டுக்கு கூட தலையை சொரிகிறது, எண்ணெய் வைக்க வேண்டும், தலையை வார வேண்டும் என்பதற்காக வீட்டுக்குள்ளே செல்ல மாட்டார்கள். மாற்றமாக பள்ளி வாசல்ல இருக்கக்கூடிய நபி பள்ளி வாசல்ல இருந்து கொண்டு திரையை நீக்கி அவர்களுடைய தலையை மாத்திரம் வீட்டுக்குள்ளே கொடுப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எத்திகாபில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை வாரி விடுவார்கள். அந்த அளவுக்கு பள்ளி வாசல்ல எத்திகாப் இருப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மிலும் பலர் இருக்கிறோம் எத்திகாப் இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எவ்வாறு இருக்கிறது என்றால், இரவு 10 மணிக்கும் பிறகு அல்லது 11 மணிக்கும் பிறகு படுக்கையோடு பள்ளி வாசலுக்கு வருகிறோம், சகருக்கு முன்னதாகவே வீட்டுக்கு செல்லிவிடுகிறோம், பள்ளி வாசல்ல எத்திகாப் இருக்கிறோம் என்ற பெயர் மட்டும் தானே தவிர பள்ளி வாசல்ல எத்திகாப் முறையோடு இருப்பதில்லை. இருக்கக்கூடிய அந்த சொற்ப வினாடிகளில் சொற்ப நேரத்தில் கூட 1000 உலகத்துடைய பேச்சுகள், மற்றவர்கள் பற்றி குறை கதைப்பது, மற்றவர்களுக்காக வேண்டி மற்றவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கு திட்டம் தீட்டக்கூடிய இடமாக அந்த இரவு நேரங்களை நாம் ஆக்குகிறோம். துன்யாவுடைய பேச்சுக்களை குறைத்து எத்திகாப் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும், அதிகமாக திக்ரில் ஈடுபட வேண்டும், அதிகமான சலவாத்தில் ஈடுபட வேண்டும், அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அதிகமான நின்று வணங்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி பத்திலே அல்லாஹ்வுடைய நபியும் எத்திகாப் இருந்தார்கள், நபியுடைய மனைவிமார்களும் அவர்களும் பள்ளி வாசலில் எத்திகாப் இருந்தார்கள். ஏன், எப்படியாவது பள்ளி நான் அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்ள வேண்டும், ரமலானை வீணாக்க கூடாது என்பதற்காக. இந்த நாட்கள் பள்ளி வாசலில் கழிக்கக்கூடிய நாட்களே தவிர கடை தெருக்களில் கழிக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வியாபாரத்திலும் வாழ்க்கையெல்லாம் உலகத்தை அடைந்து கொள்வதிலும் தான் நாம் கழிக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன உலகத்திலே சாதித்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். எல்லா காலங்களை போன்றும் ரமலானையும் நாம் கழித்து விட்டால் நம்மை விட துர்பாக்கியவான்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆரம்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்து விட்டது என்றால் முழு மாதமும் எத்திகாப் இருப்பார்கள், அதற்கு பின்னால் லைலத்துல் கத்ர் கடைசி 10 தான் இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டதன் பின்னால் ரமலானுடைய கடைசி 10 பள்ளிவாசலில் தான் கழிப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வருடத்திலே மரணித்தார்களோ அந்த கடைசி வருடம் ரமலானுடைய கடைசி 20 நாட்களும் பள்ளிவாசல்ல இத்திகாப்பிருந்தார்கள். சஹாபாக்களும் இத்திகாப்பிருப்பார்கள், மனைமாரும் இத்திகாப்பிலே இருப்பார்கள். எனவே இத்திகாப் என்பது இன்று சமூகத்திலே விடுபட்ட ஒரு இபாதத்தாக மாறிவிட்டது. நம்மிலே பலர் நினைக்கிறோம், இத்திகாப் இருப்பதாக இருந்தால் நாம் உம்ராவுக்கு செல்ல வேண்டும், மஸ்ஜிதுல் ஹராமிலே அல்லது மஸ்ஜிதுல் நபவியிலே தான் இத்திகாப் இருக்க வேண்டும். பெருமையோடு சொல்லுகிறோம், நாம் கடைசி 10 நாட்களையும் ஹரத்திலே தான் கழித்தேன் அல்லது மஸ்ஜிதுல் நபவியிலே தான் கழித்தேன் என்று பெருமையோடு சொல்லுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மைதான், பாக்கியசாலிகள். யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பை கொடுக்கிறானோ அவர்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். இருந்தாலும் அங்குதான் செல்ல வேண்டும், அங்கு செல்ல கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய மக்கள் மஸ்ஜிதுகளிலே ஏத்திக்காப் இருக்க முடியாது என்று நாம் நினைக்க கூடாது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் முடிந்தளவு இங்கிருந்து துஆ கேட்க வேண்டும், எங்களுடைய மஸ்ஜிதுகளையும் ஹயாத்தாக்க வேண்டும். பள்ளிவாசலில் ஏத்திக்காப் இருப்பது மிக பிரதானமான ஒரு சுன்னத். எனவே அதற்கும் சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்திகாப் இருப்பதன் மூலமாக வெளி தொடர்புகள் குறைகிறது, எங்களுடைய அனைத்து சிந்தனையும் அல்லாஹ்வோடு ஆகிவிடுகிறது. நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அது அமைகிறது. எனவே தான் நம்முடைய மூதாதையர்கள் சலஃபு சாலிஹீன்கள் இந்த இத்திகாப்புடைய விடயத்திலே மிகவும் கருணை காட்டியிருக்கிறார்கள். எனவே நாமும் இந்த அமலை முடிந்த அளவு மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்தியிலே செய்யக்கூடிய இன்னொரு பிரதானமான அமல் தான் அதிகம் அதிகமாக சதகா செய்வார்கள், அதிகம் அதிகமாக தான தர்மம் செய்வார்கள். ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜுவதன்னார், முழு மனித சமுதாயத்திலும் அதிகமாக படை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நபி தான். எந்த அளவுக்கு என்றால் ரமலானுடைய காலத்திலே மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலத்திலே கூட ரசூலுல்லாஹ்வுடைய கொடையை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கொடை கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சதக்கா இருக்கும், சதக்காவை பார்த்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கொடை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். உலக சொத்துக்கள் மீது ஆசை இருக்கவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை சஃபான் இப்னு உமையா என்ற ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு ஒரு 4 மாத காலம் இருக்க வேண்டும், உங்களுடைய நடவடிக்கைகளை நான் பார்க்க வேண்டும், அதற்கு பின்னால் எனக்கு விருப்பமாக இருந்தால் உங்களுடைய மார்க்கத்தை நான் தழுவிக்கொள்வேன், நான் இஸ்லாமாகி விடுவேன் என்று கூற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 மாதம் என்னது, எவ்வளவு காலமாக வேண்டுமாக இருந்தாலும் என்னோடு இருந்து கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சஃபான் இப்னு உமையா கேட்டார், முஹம்மது, அந்த யுத்தத்திற்கு நானும் வரலாமா என்று. அல்லாஹ்வுடைய நபி அவருக்கும் யுத்தத்துக்கு செல்வதற்கு அனுமதித்தார். ஆனால் காபிர்களை கொண்டு ரசூலுல்லாஹ் உதவி பெறவில்லை, யுத்த களத்திலும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்ற முறையை காட்டுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். சஃபான் இப்னு உமையா முஸ்லீம்களோடு சேர்ந்து யுத்த களத்துக்கு செல்லுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யுத்தத்திலே அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த யுத்தத்தின் மூலம் அதிகமான கனிமத்து பொருட்கள் கிடைத்தன. யுத்தம் முடிந்ததன் பின்னால் என்ன கிடைத்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்த களத்தை ஒருமுறை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் சஃபான் இப்னு உமையாவும் சொல்லுகிறார், ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து பொருட்கள் மூலமாக ஏராளமான ஆடுகள் இருந்தன. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, சுமார் 4000 அதிகமான ஆடுகள் கனிமத்தாக கிடைத்தன. இதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின் இருந்து சஃபான் இப்னு உமையாவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவர் நினைக்கிறார், ஆஹா, இவ்வளவு சொற்ப நேரத்தில் முஹம்மத் இவ்வளவு பெரிய சொத்துக்கு பணக்காரனாகி விட்டாரே, சொத்துக்கு சொந்தக்காரனாகி விட்டாரே, 4000 ஆடுகள் இவருக்கு சும்மா கிடைத்து விட்டது, எவ்வளவு பணக்காரன் என்று நினைக்கிறார். இவருடைய பார்வையை உணர்ந்து கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அய்யோ அஜிபு கஹாதா யா அபா சஃபான், அபு சஃபானே, உங்களுக்கு இது விருப்பமாக இருக்கிறதா, இது தேவையா என்றார்கள். உடனே சஃபான் இப்னு உமையா சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று கூற, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லவில்லை, அதிலே 100 எடுத்துக் கொள்ளுங்கள், 200 எடுத்துக் கொள்ளுங்கள், அரை வாத்தி எடுத்துக் கொள்ளுங்கள், என்னோடும் பல ஏழைகள் இருக்கிறார்கள், என்னோடும் பல தோழர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி சொல்லவில்லை. மாற்றமாக எடுத்த வாயிலே சொன்னார்கள், அபு சஃபானே, இந்த இடமும் உனக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடுகளும் உனக்கு என்றார்கள். ஆட்டை மாத்திரம் கொடுத்தால் அந்த ஆடுகளை வைப்பதற்கு இடம் இல்லாமல் தத்தளிப்பார், இடம் இல்லாமல் கஷ்டப்படுவார். எனவே ரசூலுல்லாஹ் செய்த தந்திரம், முதலாவது இடத்தை கொடுத்தார்கள், அந்த இடமும் உனக்கு, வமாபிஹி, அதில் இருக்கக்கூடிய ஆடுகளும் உனக்கு என்றார். இதை பார்த்த அபு உமையா உடனே சொன்ன வார்த்தை, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வையே நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நபி தான், ஒரு நபிக்கல்லாமல் இந்த அளவுக்கு தாராளமான மனம் வராது என்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூலுல்லாஹ் மனிதர்களிலேயே தாராளமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவும் ரமலானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டது என்றால், வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம், தர்மம் செய்கிறோம் என்ற பெயரிலே அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை மாத்திரம் கணக்கு கொடுத்து விட்டு, கணக்கு பார்த்து அதை ஒப்படைத்து விட்டு நாமும் சதக்கா கொடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜகாத் என்பது வேறு, சதகா என்பது வேறு. ஜகாத் கட்டாயம் கொடுத்து ஆக வேண்டும், அது கட்டாய கடமை, கொடுக்கவில்லை என்றால் குற்றவாளிகளாக்கப்படுவோம். எனவே சதக்காவை கொடுத்து விட்டு நாமும் தர்மசாலிகள் தான், நாமும் தனவந்தர்கள் தான் என்று நினைக்க முடியாது. அது கட்டாயம் கொடுத்து ஆக வேண்டியது. எங்களுடைய பண்பை பார்ப்பது, பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தை பார்ப்பது, எங்களுடைய சதக்காக்களை வைத்து அதன் மீது ஆசை வராமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது கூறுகிறான், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அவர்களுடைய பணத்திலே ஒரு புதி குறிப்பான ஒரு பகுதி இருக்கும், கேட்கக்கூடியவர்களுக்கும் கொடுப்பார்கள், யாசிக்கக்கூடியவர்களுக்கும் கொடுப்பார்கள், கேட்காதவர்களுக்கும் கொடுப்பார்கள். கேட்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்திலே தேவை உள்ளவர்களை இனம் கண்டு அவர்களை தேடி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய கடைசி பகுதி தான தர்மத்துக்கென்றே உள்ள பகுதி. ஏனென்றால் நாம் செய்த பாவத்தின் காரணத்தினால் நரகத்தை கொழுந்து விட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபம் பயங்கரமாக இருக்கிறது. இந்த கோபத்தை தடுப்பதற்கு ஒரே வழி சதகா செய்வது தான். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தக்குன்னார் வலவு பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு பேரித்தம் பழத்துடைய ஒரு கீத்தை கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். நரகத்தை நாம் தணிக்க வேண்டும் என்றால், நரகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோகத்தை குறைத்து பழத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபம் தணிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸதகது துதஃபிஉ ஹதப ரப்பி வதத்ஃபஉ மீதத்தஸ்ஸு, சதக்கா என்பது, தான தர்மம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணித்து விடும், கெட்ட மரணங்கள் இருந்து உங்களை பாதுகாக்கும். எனவே கெட்ட மரணங்கள் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். பயங்கரமான நோய் நொம்பலங்கள், ஆபத்துக்கள், பலாய் முசிபத்துக்கள் இருந்து நாம் தப்ப வேண்டுமாக இருந்தால் தாராளமாக சதக்கா கொடுக்க வேண்டும். போதாதற்கு உலகத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தருகிறான், ஆகரத்திலும் கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை விடுதலை செய்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எஞ்சிருக்கக்கூடிய பெருமதியான காலம், எப்படியாவது இரவு பகலாக முயற்சி செய்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அருளிலே நுழைந்து கொடிய நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்ட கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உன்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் மாற்றி அருள்வாயாக. நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் தந்தருள்வாயாக. வீண் வழக்கு வம்புகள் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், தலை தூக்க முடியாத கடன் தொல்லைகள் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நல்ல அஹ்லாக்குகளையும் பண்புகளையும் தந்தருள்வாயாக. பயங்கரமான நோய் நம்பலங்கள் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்கள் அனைவருக்கும் பூரணமான ஆசியத்தை கொடுத்தருள்வாயாக, பூரணமான ராகத்தை கொடுத்தருள்வாயாக, அவருடைய ஆயுளை நீடிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்து வருவதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமான ரமலானிலே யாரெல்லாம் கொடிய நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக நீ முடிவெடுத்தாய் யா அல்லாஹ், அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அதிலே சந்தர்ப்பம் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் கொடிய நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் ஒதுங்கும் தலமாக ஆக்கியருள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.